மரணத்திற்கு பின் வாழ்வா? எழுத்தாளர் அநேக அடக்க ஆராதனைகளுக்கு போயிருக்கிறார். அவற்றில் போதகர் துக்கத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கு ஆறுதலாக, மறித்த அவர்களின் அன்புக்குரியவர் சந்தோஷமும் சமாதானமும் உள்ள ஒரு நிலையில் பொதுவாக மோட்சம் என்று நம்பப்படும் இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறார். இருப்பினும் அதே போதகர் அந்த ஆராதனையின் பின்பகுதியில் 1 கொரிந்தியரில் பவுல் அப்போஸ்தலன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி கூறியிருப்பதை வாசித்தார். இந்த இரண்டு கருத்துக்களும் ஒன்றுக்கொன்று முரணானவை. நாம் அழிவே இல்லாதவர்களா? மோட்சம் நாம் போய் சேர வேண்டிய இடம் எனும் ஊக்கம், அழிவில்லாத ஆத்மா என்றழைக்கப்படும் தெய்வீக அழியா தன்மை கொண்ட ஒரு பொறி நம் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் இருக்கிறது எனும் கருத்தோடு நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. வேதாகமம் இதை பற்றி எதுவும் கூறவில்லை, ஏனெனில் அப்படி எதையும் அது கேள்விப்பட்டதில்லை. ஆரம்ப கிறிஸ்தவ செய்தியில் இக்கருத்து பங்கு பெறவில்லை. அழியாத ஆத்மாவை பற்றி முதன் முதலாக எழுதப்பட்டது கிபி 150க்கு பின்தான். இந்த போதனையின்படி யாராயிருந்தாலும் சரி எல்லோருமே மோட்சம் போவோம். அவர் வசிக்கும் கார்னாலுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள ஆலயத்தின் நுழைவாயிலில் ஜீவனுக்கு போகும் வாசல் மரணம் என எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாயிலுக்கு முன் இங்கனம் எழுதியிருப்பது புத்திசாலிதனமாயிருக்கலாம், ஆனால் அது அப்படி இருக்க முடியாது. ஏனெனில் எவ்வித முயற்சியும் இன்றி நித்திய ஜீவன் கிடைத்துவிடும் என்று அர்த்தமாகுமே. இங்கேதான் நாம் வேதாகம போதனையை ஆரம்பிக்கிறோம். நஸ்ரேனாகிய இயேசு அழுத்தி கூறுவது போல நித்திய ஜீவன் அப்படியே தானாக கிடைப்பதில்லை, அதை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் எதுவும் நடக்காது. தேவன் அன்பான தேவன்தான், வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. நாம் புத்தி கெட்டாத அவருடைய அன்பு, நான் அந்த அன்பை முற்றிலுமாக சார்ந்திருக்கிறேன். ஆனால் அந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட நியதியுடையது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று 2 பேதுரு 3:9 கூறுகிறது. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை கவனிக்கவும். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் வசனமும் அதை போலொத்த கருத்தை கூறுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போதல் என்பது நம்பிக்கையற்ற வார்த்தை. இந்த வசனமும் நித்திய ஜீவன் என்பது நிபந்தனைக்குட்பட்டதே தவிர தானாய் சும்மா கிடைப்பதில்லை. நாம் விசுவாசிக்க வேண்டும் அல்லது அழிந்து போக வேண்டும். விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் எல்லோருமே கெட்டு போவோம், அழிந்து போவோம். மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இல்லை. ஏதேன் தோட்டத்தில் மனுக்குலம் அனைத்திற்கும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மரண தண்டனை. ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்ற தேவனின் கட்டளையை துணிகரமாக மீறியதால் வந்ததுதான் தேவனுடைய இந்த முடிவு. ஆதியாகமம் 3:22 சற்று கவனிக்கலாம். இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. அவர்கள் ஏற்கனவே அழியாமை உள்ளவர்களாய் எனில் இந்த தடை எதற்கு என்று என்றாவது உன்னையே கேட்டு கொண்டிருக்கிறாயா? ஒரே பதில், அவர்கள் சாவுக்கேதுவானவர்களே தவிர அழியாமை பெற்றவர்கள் அல்ல. நாமும் அப்படிப்பட்டவர்கள் தான். உறுதியாக்குதல். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு தேவனை பற்றி இப்படி எழுதுகிறார். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் 2:6-7 கூறுகிறது. அழியாமையை தேடுவதில் நாம் மும்முரமாய் ஈடுபடாவிடில் இந்த வார்த்தைகளை நாம் எவ்விதம் விளங்கிக் கொள்ள முடியும்? திட்டமாகவே நமக்குள்ளே அழியாமை உறைந்திருக்கவில்லை. ஆதாம் கொண்டு வந்த தீமையை களைவது கர்த்தராகிய இயேசுவின் வேலையாயிற்று. ஆகவே அவரை பற்றி அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று 2 தீமோத்தேயு 1:10 கூறுகிறது. இயேசு இல்லையெனில் நற்செய்தியும் இல்லை. அப்பொழுது அழியாமை குறித்து நம்பிக்கையும் இல்லை. நாம் தப்பிக்க முடியாத சத்தியம் என்னவெனில், எப்பொழுதெல்லாம் அப்போஸ்தலர்கள் நித்திய ஜீவன் அல்லது அழியாண்மையை பற்றி பேசினார்களோ அப்பொழுது சரீர உயிர்த்தெழுதலை பற்றி தான் நினைத்தார்கள். இதுவே அவர்கள் செய்தியின் உயிர் நாடியாகும். நமக்கு ஒரு நித்தியமான ஆத்மா உண்டு, அது மோட்சம் அல்லது நரகத்திற்கு போகும் என்ற பொய்யான கருத்து தமது உயிர்த்தெழுதலின் மூலமாக கிறிஸ்து செய்திருந்த எல்லாவற்றையும் அழிக்கிறது. கிறிஸ்தவ செய்தி மற்றும் நம்பிக்கை முழுவதும் இயேசுவின் சரீர உயிர்த்தெழுதலினால் வலிமை பெறுகிறது. கல்லறை காலியாக இல்லை என்றால் கிறிஸ்து சொன்னதும் செய்ததும் ஒன்றுமில்லை என்றாகும். மக்களை நித்திய மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவர் என்பதும் இல்லை என்றாகும். ஆனால் கல்லறை காலியாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். சரீர உயிர்த்தெழுதல். கல்லறை தோட்டத்தில் வாசிக்கப்படும் 1 கொரிந்தியர் 15 இயேசுவின் சரீர உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு மிக முக்கியமானதும் ஆதாரமானதையும் இருக்கிறது என்பதை பவுல் மிக தெளிவாக கூறியுள்ளார். மோட்சத்தில் அறிவுணர்வுடன் இருப்போம் என்ற யூகம் இந்த அதிகாரத்தில் காணும் விளக்கத்திற்கு முரணானதாய் இருக்கிறது. பவுல் இவ்விதமாய் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15:13-14 மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. தன் விசுவாசத்தை மேலும் தொடர்கிறார். 1 கொரிந்தியர் 15:16-19 இவ்விதமாக வாதத்தை தொடர்கிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். இது ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான பகுதி. உயிர்த்தெழுதல் இல்லை எனில் கிறிஸ்து இன்னும் மரித்தவராகவே இருப்பார். கிறிஸ்தவ விசுவாசமும் வீணாயிருக்கும். நாம் இன்னும் நம் பாவத்தில் தான் இருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் தான் விசுவாசிக்கும் பாவிகளை ரட்சிக்கும் சிந்தப்பட்ட அவரின் இரத்தத்தின் தகுதியை மெய்ப்பிக்கிறது. நாம் எல்லோரும் கொள்ள வேண்டிய கிறிஸ்தவ நம்பிக்கையை பவுல் இவ்விதமாக கூறுகிறார். ஒன்றாம் கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானவர். ரட்சிப்பு இப்படி உனக்கு மெய்யாக அருளப்படுவதை விட்டுவிடாதே, பற்றிக்கொள். நன்றி.